தன்னையே அழித்துக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். இதைத்தான் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறோம். சிந்தித்து பாருங்கள், காய்ந்து போன எலும்பை கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்துக்கும் சிகரெட் மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்துக்கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எது சந்தோஷம்? 2. அவன் மாபெரும் செல்வந்தன். சந்தோஷம்தான் இல்லை. தேடிக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு போய் பார்த்தான். சந்தோஷம் கிடைக்கவில்லை. மது, மங்கையர், போதைப்பொருள் என்று எல்லாவற்றின் பின்னாலும் அலைந்து பார்த்தான். மனம் மகிழ்ச்சியே அடையவில்லை. துறவரத்தில் இறங்கினால் சந்தோஷம் கிடைக்கும் என்று யாரோ சொல்ல, அதையும் அவன் முயற்சி செய்து பார்க்க முடிவெடுத்தான். தனது வீட்டிலிருந்த தங்கம், வைரம், வைடூரியம் என்று எல்லாவற்றையும் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு போய் ஒரு யோகியின் காலடியில் வைத்துவிட்டு, சுவாமி, இதோ என் அத்தனை சொத்துக்களையும் உங்கள் காலடியில் வைத்திருக்கிறேன். இனி இதில் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் நாடி வந்திருப்பது அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மட்டுமே என்று யோகியிடம் சரணடைந்தான். அந்த யோகியோ அந்த செல்வந்தன் சொன்னதை காதில் வாங்கிய மாதிரியே தெரியவில்லை. அவன் கொண்டு வந்த மூட்டையை மட்டும் அவசரமாக பிரித்து பார்த்தார். கண்ணை கூச வைக்கும் ஒளியுடன் ஜொலித்த தங்கத்தையும் வைர கற்களையும் பார்த்த யோகி மூட்டையை சுருட்டி எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். செல்வந்தனுக்கு பெரும் அதிர்ச்சி. அடடா, இருந்திருந்து ஒரு போலிச்சாமியாரிடம் போய் நம் செல்வத்தை ஏமாந்து கோட்டை விட்டு விட்டோமே என்ற துக்கம். ஆத்திரமாக மாற அந்த செல்வந்தன் யோகியை துரத்த ஆரம்பித்தான். யோகியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடுகொடுக்க முடியவில்லை. சந்து பொந்துகளிலெல்லாம் புகுந்து புகுந்து ஓடிய யோகி கடைசியில் தான் புறப்பட்ட அதே மரத்தடிக்கே வந்து நின்றார். மூச்சு இறைக்க இறைக்க அவரை துரத்தி கொண்டு வந்த செல்வந்தனிடம் யோகி, என்ன பயந்து விட்டாயா? இந்தா உன் செல்வம், நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை திருப்பிக் கொடுத்தார். கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்ப கிடைத்துவிட்டது என்பதில் செல்வந்தனுக்கு பிடிபடாத சந்தோஷம். அப்போது அந்த யோகி செல்வந்தனை பார்த்து சொன்னார், இங்கே வருவதற்கு முன்னால் கூட இந்த தங்கமும் வைரமும் உன்னிடத்தில்தான் இருந்தன. ஆனால் அப்போது உனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே தங்கமும் வைரமும் தான். ஆனால் உன் மனதில் இப்போது சந்தோஷம் இருக்கிறது. இதிலிருந்து புலப்படும் உண்மை ஒன்றுதான். சந்தோஷம் என்பது நமக்கு வெளியே இல்லை, மனதில்தான் இருக்கிறது. இந்த உண்மை செல்வத்தை மூட்டை கட்டி கொண்டு திரிந்த செல்வந்தனைப் போலவே நம்மில் பலருக்கும் கூட தெரிவதில்லை. அதனால்தான் நாம் பல சமயங்களில் நமது சந்தோஷத்துக்காக பிறரை சார்ந்து இருக்கிறோம். மேலதிகாரி, சபாஷ், நீ நன்றாக வேலை செய்கிறாய் என்று பாராட்டினால் நாம் சந்தோஷத்தில் மிதப்போம். அதே மேலதிகாரி நம்மை ஒரு வார்த்தை திட்டிவிட்டால் சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக போய்விடும். போதை தலைக்கேறும் வரை குடித்துவிட்டு வீதியிலே விழுந்து கிடந்த ஒருவனிடம் அவனது குறும்புக்கார நண்பன், டேய், உன் வீட்டுக்கு போயிருந்தேன், இன்று சாயங்காலம் உன் மனைவி விதவையாகிவிட்டாள், அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போய் உன் மனைவிக்கு ஆறுதல் சொல் என்று பொய்யாக பதறினான். இதை கேட்டு, ஐயையோ, என் மனைவி விதவையாகிவிட்டாளாமே என்று அந்த குடிகாரன் அழ ஆரம்பித்தான். நம்முடைய அறியாமை இந்த குடிகாரனின் அறியாமை போன்றதுதான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி ஒரு குடிகாரன் இருக்கிறான். உண்மையில்லாத பல விஷயங்கள் தான் நம்மை பல சமயங்கள் சோகத்தில் பிடித்து தள்ளுகின்றன. வேறு பல சமயங்களில் முக்கியம் இல்லாத சமாச்சாரங்கள் நம் சந்தோஷத்தை பறித்து விடுகின்றன. இளம் பெண்மணி ஒருத்தி தன் குழந்தையுடன் கடற்கரைக்கு போயிருந்தாள். கடல் அலைகளிலே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை திடீரென்று ஒரு அலை இழுத்துச் சென்று விட்டது. ஐயையோ, என் குழந்தை போய்விட்டதே என்று அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த பெண்ணின் அழுகை உருக்கமாக இருந்ததால் கடல் தெய்வம் குழந்தையை மீண்டும் உயிருடன் கரைக்கு அனுப்பியது. தன் குழந்தைக்கு ஏதும் ஆகாதது கண்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி விட்டாள். குழந்தையின் கன்னங்களில் மாறி மாறி முத்தம் இட்டவள் எதேச்சையாக குழந்தையின் காலை கவனித்தாள். குழந்தையின் ஒரு காலில்தான் செருப்பு இருந்தது, இன்னொரு காலிலே இருந்த செருப்பை காணவில்லை. உடனே அந்த பெண்ணின் மகிழ்ச்சி பறந்துவிட்டது. ஐயையோ, செருப்பு போய்விட்டதே என்று அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். இதற்கும் ஒரு படிமேலே ஒரு ரகம் உண்டு. சந்தோஷமான விஷயம் கூட சிலருக்கு கவலையை கொடுத்துவிடும். அந்த அளவுக்கு எதிலுமே திருப்தியடையாத மனிதர்களாக இருப்பார்கள். அவன் ஒரு விவசாயி. ஒரு பருவத்தில் அவனது தோட்டத்தில் அமோகமாக தக்காளி விளைந்திருந்தது. ஆனால் விவசாயி கவலையோடுதான் உட்கார்ந்திருந்தான். ஏன் கவலையாக இருக்கிறாய்? உன் தோட்டத்தில்தான் இந்த வருடம் நல்ல விளைச்சலாயிற்றே என்று ஊர்க்காரர்கள் அவனை கேட்க, அதற்கு அவன், நான் என் தோட்டத்தில் விளையும் தக்காளிகளில் சொத்தை தக்காளிகளை எடுத்து என் பன்றிகளுக்கு போட்டுவிடுவது வழக்கம். இந்த முறை எல்லா தக்காளிகளுமே நன்றாக இருக்கின்றன. ஒரே ஒரு சொத்தை தக்காளி கூட இல்லை. பன்றிகளுக்கு எதை போடுவேன்? அதுதான் கவலையோடு இருக்கிறேன் என்றானாம். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சந்தோஷம் என்பது ஒரு பூட்டு மாதிரி, அறிவு என்பது சாவியைப் போல. அறிவு சாவியை எதிர்ப்பக்கம் திருப்பினால் அது சந்தோஷத்தை பூட்டிவிடும். அதே சாவியை சரியான பக்கம் திருப்பினால் சந்தோஷ கதவுகளை திறந்துவிடும். டென்ஷன், டென்ஷன். நரம்புகள் விம்மி புடைக்கும் அளவுக்கு சில நிகழ்ச்சிகள் நம்மை டென்ஷனாக்கி விடுகின்றன. பல சமயத்தில் படபடப்பு உச்சக்கட்டத்துக்கு போய் கை கால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்து விடுகின்றன. இன்னும் சில சமயம் இரண்டடி தள்ளி நிற்பவனுக்கு கேட்கும் அளவுக்கு கூட நம் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஏதோ இனம் புரியாத கவலை கடலுக்குள் மூழ்குவது போன்ற பீதி நம் நெஞ்சை கவ்விக்கொள்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் டென்ஷன். பல சமயங்களில் நாம் டென்ஷன் ஆவதே தேவையில்லாத விஷயங்களால் தான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். பேராசிரியர் ஒருவர் மாற்றலாகி வேறு ஊரில் இருக்கும் கல்லூரிக்கு போகிறார். அவரை வழி அனுப்புவதற்காக அவருடன் பணிபுரியும் 4 பேராசிரியர்களும் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரயில் புறப்பட கொஞ்ச நேரம் இருக்க பேராசிரியர்கள் பிளாட்பாரத்தில் நின்று ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் ரயில் நகர ஆரம்பித்து விட்டதையும் அவர்கள் கவனிக்கவில்லை. சடாரென படபடப்பு வந்து விடுகிறது. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினாலும் பரவாயில்லை, அடுத்த ஸ்டேஷனில் சரியான கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிடலாம் என்று நெரிசலில் முட்டி மோதி 4 பேராசிரியர்கள் எப்படியோ ரயிலேறிவிடுகிறார்கள். ஆனால் கையில் பெட்டி படுக்கையுடன் இருந்த ஒரு பேராசிரியரால் மட்டும் ரயிலில் ஏற முடியவில்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்ட போர்ட்டர் ஒருவர், கவலைப்படாதீர்கள், 10 நிமிடத்தில் இன்னும் ஒரு ரயில் இருக்கிறது, அதிலே நீங்கள் போய்விடலாம் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறார். அதற்கு அந்த பேராசிரியர், அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு ரயில் இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை, என் சக பேராசிரியர்களை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் என்னை வழியனுப்ப வந்தவர்கள். ஆனால் இங்கே ஏற்பட்ட அமளிதுமளியில் அவர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்கள் என்றார். இப்படித்தான் படபடப்பும் டென்ஷனும் சாதாரண விஷயங்களை கூட நம் கண்ணிலிருந்து மறைத்து விடுகின்றன. நாம் பதற்றத்தில் இருக்கும்போது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்தாலும் சரி, அதனால் ஏற்படும் பலன் பெரும்பாலும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். ஒரு சமயம் 4 குடிகாரர்கள் ஒன்றாக மது அருந்த போனார்கள். போதை தலைக்கேறும் மட்டும் குடித்த அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்காக புறப்பட்ட நேரத்தில் நன்றாக இருட்டிவிட்டது. ஆற்றை கடந்துதான் மறுக்கரைக்கு போக வேண்டும். எனவே பரிசல்காரனை தேடினார்கள். அவனை காணவில்லை, ஆனால் பரிசல் மட்டும் இருந்தது. பரிசலை தாங்களே ஓட்டிச் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் பரிசலில் ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரமானது, 2 மணி நேரமானது, மூன்று மணி நேரமானது. ஆனால் மறுகரை மட்டும் வரவே இல்லை. அதற்குள் மெல்ல பொழுதும் விடிந்து போதையும் மெல்ல தெளிய அப்போதுதான் கரையில் இருக்கும் மரத்தில் பரிசல் கட்டப்பட்டிருப்பதை அந்த குடிகாரர்கள் கவனித்தார்கள். குடிகாரர்கள் கண்களை போதையும் இருட்டும் மறைத்தது போல பதட்டம் நம்முடைய கண்களை பல சமயம் உண்மையையும் நிதர்சனத்தையும் பார்க்க விடாமல் மறைத்து விடுகிறது. புத்த மதத்தில் ஒரு பிரிவாக விளங்கும் ஜென் இலக்கியத்தில் உள்ள ஒரு கதை இது. ஓர் அரசர் தன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். சம தகுதி பெற்ற நான்கு பேர் அவரது அமைச்சரவையில் இருந்ததால் ஏதாவது ஒரு பரீட்சை வைத்து அந்த நால்வரில் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார். ஒரு நாள் அந்த நால்வரையும் அழைத்து, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது, கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட இந்த விஞ்ஞான பூட்டை திறக்க நாளை காலை உங்கள் நால்வருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறாரோ அவரே நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார். முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் அன்று இரவு முழுதும் விடிய விடிய பூட்டு பற்றிய ஓலைச்சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடினார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த நால்வரில் ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டிவிட்டு தூங்கப் போய்விட்டார். மறுநாள் அரசவையில் கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய பூட்டை அரசரின் சேவகர்கள் தூக்கி கொண்டு வந்து நால்வரின் முன்பும் வைத்தார்கள். எதிரே அரசர் வீற்றிருந்தார். பூட்டின் பிரம்மாண்டம் எல்லோரின் பரபரப்பையும் இன்னும் அதிகரித்தது. கையோடு எடுத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் கணிதப்பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். இரவிலே நன்றாக தூங்கிய அந்த ஓர் அமைச்சர் கடைசியாக எழுந்து வந்தார். அவர் பூட்டின் அருகில் வந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம், பூட்டு பூட்டப்படவே இல்லை. சாவியே இல்லாமல், சூத்திரமே இல்லாமல் அவர் பூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் ஆக்கினார். பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனம் பதட்டம் இல்லாமல் சமன் நிலையில் இருக்க வேண்டும். அட, அதே பழைய பெண். டென்ஷனை எப்படி குறைப்பது என்ற உங்கள் பதைபதைப்பான கேள்விக்கு பதில் சொல்லும் முன், டென்ஷன் எப்படி உண்டாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அவனுக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு, நன்கு தூங்கிவிட்டு அவன் கண் விழித்த போது காலை மணி 8. இன்னும் 2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருக்க வேண்டும். அவசர அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடுகிறான். கதவு சாத்தி இருக்கிறது. உள்ளே அவன் மகன், உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு தூங்குறியா, வெளியே வாடா, நான் ஆஃபீஸ் போகணும் என்று அதட்டி மகனை வெளியே வர சொல்லிவிட்டு இவன் பாத்ரூமுக்குள் போகிறான். அங்கே டூத் ப்ரஷ் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. டென்ஷன் சூடு பிடிக்கிறது. ஒரு வழியாக சமாளித்து பாத்ரூம்லிருந்து வெளியே வருகிறான். டிஃபன் சாப்பிட கூட நேரமில்லை. கையில் கிடைத்த சட்டை பேண்ட்டை அவசர அவசரமாக மாட்டிக்கொண்டு அவன் ஆஃபீஸ் கிளம்பும் சமயம், போகிற வழியில் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு போயிருங்க என்று மனைவி. பல்லை கடித்துக் கொள்கிறான். குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு ஆஃபீஸுக்கு போய் சீட்டில் உட்காருகிறான். நேற்று நீங்கள் தயார் செய்த ஃபைலை எடுத்துக்கொண்டு வாங்க என்று மேனேஜர் சொல்ல அவன் கைகள் பேண்ட் பாக்கெட்டுக்கு போகிறது. ஆஃபீஸ் அலமாரி சாவியை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டது தெரிகிறது. உடல் உதற ஆரம்பிக்கிறது. அலறி அடித்துக்கொண்டு இவன் ஆஃபீஸ் வந்தும் என்ன புண்ணியம்? இப்போது சொல்லுங்கள், இவனுடைய டென்ஷனுக்கு என்ன காரணம்? சோம்பேறித்தனம், நேரத்தை சரியாக திட்டமிடாதது ஆகியவைதானே. டென்ஷனுக்கு அடுத்த மூல காரணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதது. நமக்கு ஆண்டவன் கண்களையும் காதுகளையும் கொடுத்திருந்தும் பல நேரங்களில் நாம் அதை பயன்படுத்தாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் தான் வாழ்க்கையை கழிக்கிறோம். இதற்கெல்லாம் மேலே, அதுதான் எனக்கு தெரியுமே என்ற மனப்போக்கு. வாழ்க்கையில் பல பொருளாதார வசதிகளை பெற்றுவிட்டவர்களுக்கு கூட இந்த குறை உண்டு. உதாரணத்துக்கு, அவன் ஒரு பெரிய கூடைப்பந்து சாம்பியன். பின்னாளில் வளர்ந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வருகிறான். அவன் படித்த கல்லூரியின் நிர்வாகிகள் அவனை கல்லூரிக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள். விழா முடிந்ததும் அவன் படித்த வகுப்பறையையும் தங்கியிருந்த கல்லூரி விடுதியையும் இப்போது பார்க்க விரும்புகிறான். கல்லூரி நிர்வாகிகள் அவனை பழைய வகுப்பறைக்கு அழைத்து போகிறார்கள். வகுப்பறையை பார்த்த அவன், அதே பழைய வகுப்பறை என்கிறான். ஹாஸ்டலுக்கு அவனை அழைத்து போகிறார்கள். அதே பழைய ஹாஸ்டல் என்கிறான். அதில் அவன் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து போகிறார்கள். வழியில் சிகரெட் வாடை அடிக்கிறது. அவன், அதே சிகரெட் வாடை என்கிறான். கல்லூரி நிர்வாகிகளும் அவனும் அறையை நோக்கி வருவதை பார்த்துவிடும் மாணவன் ஒருவன் தலை தெறிக்க அந்த அறைக்கு ஓடுகிறான். அங்கே அந்த மாணவனின் ரூம்மேட் ஒரு சக மாணவியோடு குழாவிக் கொண்டிருக்கிறான். நிர்வாகிகள் வருவது பற்றி அந்த மாணவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க அந்த மாணவியை அந்த அறையிலிருந்த ஒரு அலமாரியின் உள்ளே ஒளித்து நிற்க வைக்கிறான். நிர்வாகிகளுடன் உள்ளே நுழையும் விளையாட்டு வீரன், அதே பழைய அறை என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை காட்டுகிறார்கள். அவன், அதே பழைய அலமாரி என்கிறான். நிர்வாகிகள் அலமாரியை திறக்கிறார்கள். உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த பெண் வெளியே குதிக்கிறாள். விளையாட்டு வீரன் பழக்க தோஷத்தில், அதே பழைய பெண் என்று சொல்ல, ஐயோ இருக்க முடியாது, இது என் காதலி என்று ஒளித்து வைத்த மாணவன் அலறுகிறான். இந்த கதையில் இருக்கும் நகைச்சுவையை எடுத்துவிட்டு கருத்தை மட்டும் பாருங்கள். பல சமயம் நாம் கண்முன்னே தெரியும் காட்சிகளை கூட நாம் சரியாக பார்ப்பதில்லை என்பதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. ஒருவர் டென்ஷனாக இருக்கிறார் என்றால் டென்ஷனுக்கு காரணம் அந்த சூழ்நிலை என்பதை விட டென்ஷனாகும் நபர்தான் என்று அடித்துச் சொல்லலாம். எல்லா வேலைகளையும் தனி ஒரு நபராலேயே செய்துவிட முடியாது. வேலைகளை பகிர்ந்தளித்தே தீர வேண்டும். யாருக்கும் எந்த வேலையும் செய்ய தெரியாது, நானேதான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வேன் என்று ஆரம்பித்தால் டென்ஷன்தான். சரி, டென்ஷனே இல்லாமல் இருப்பதுதான் எப்படி? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டென்ஷன் என்பது சத்தத்தை போல. சத்தத்தை உண்டு பண்ணத்தான் இரண்டு கைகளையும் நீங்கள் தட்ட வேண்டும். டென்ஷனே இல்லாமல் இருப்பது என்பது அமைதியைப் போல. நிசப்தத்தை உங்களால் உண்டு பண்ண முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே இருக்கிறது. அதாவது டென்ஷனை உருவாக்கத்தான் நீங்கள் தேவை. டென்ஷன் இல்லாத நிலையை உருவாக்க உங்கள் முயற்சி ஏதும் தேவையில்லை. சுஃபி இலக்கியத்தில் உள்ள இந்த கதையை பாருங்கள். சுஃபி மதகுரு ஒருவரிடம் விவசாயி ஒருவன் வந்து, என் மனைவி நாள் முழுவதும் ஆடு மாடு கோழி என்று வளர்க்கிறாள், அதனால் வீடு முழுவதும் மூச்சு திணறும் அளவுக்கு நாற்றம் அடிக்கிறது, இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். மதகுரு, உன் வீட்டில்தான் ஜன்னல் இருக்கிறதே, அதையாவது திறந்துவிடு, நாற்றம் வெளியே போகட்டும் என்று யோசனை சொன்னார். விவசாயி உடனே, ஜன்னலை திறப்பதா? சரிதான், அப்புறம் என் புறாக்கள் பறந்துவிடுமே என்றானாம். டென்ஷனை பொறுத்தவரை நாமும் கூட பல சமயம் இந்த விவசாயியைப் போலத்தான். புறா என்கிற அதிக முக்கியத்துவம் அற்ற ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டே அறிவு ஜன்னலை திறக்காமல் இருந்துவிடுகிறோம். அதன் விளைவு டென்ஷன், மூச்சு திணறுகிறது. ஆகவே நம் அறிவு ஜன்னலை உடனே அகலமாக திறந்து வைப்போம். சீகல்ஸ் அன்று நெருங்கவில்லை. வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ போகுது. ஆப்கே ஜிந்தகி கேசே சல்தா ஹை? ஹவ் இஸ் லைஃப் டிராகிங்? இப்படி சலித்துக் கொள்ளும் மனநிலை நம்மில் நிறைய பேரிடம் இருக்கிறது. இந்த மனநிலையில் செயல்பட்டால் ஓர் அடி கூட முன்னேற முடியாது. வாழ்க்கையும் உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும். சலிப்பு என்ற புதைக்குழியிலிருந்து மீளுவது எப்படி? பெரிய நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலையில் சலிப்பு ஏற்படாமல் கம்பெனியே பார்த்துக்கொள்ளும். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்றே நிர்வாகத்தினர் சம்பளத்தை கூட்டுவார்கள், பதவி உயர்வு கொடுப்பார்கள், முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்களை கொடுப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ இந்த நிறுவனத்துக்கு முக்கியம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். வீடாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் நமது முக்கியத்துவம் குறையும் போதுதான் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது. நம்மை விட அதிகம் முக்கியத்துவம் பெறுபவர்களை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமையே காலப்போக்கில் புலம்பித்தள்ளும் குணத்தை கொடுத்து விடுகிறது. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இந்த மேனேஜர்கிட்ட இதே பேஜாராக போச்சு என்று ஆஃபீஸில், பாழா போன பஸ் நேரத்துக்கு வந்து தொலையாத என்று பஸ் ஸ்டாப்பில், தரித்திரம் பிடிச்ச மூஞ்சியில் முடிச்சுட்டு வெளியே போனேன், ஒன்றுமே உருப்படலை என்று வீட்டில். மோசமான மேனேஜரை விட, லேட்டாக வரும் பஸ்ஸை விட நாம் சலித்து கொள்ளும் போது பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நமக்கு மேலும் சலிப்பையும் சோர்வையும் கூட்டுகிறது. அதனால் சலிப்பை ஒழிக்க வேண்டுமானால் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களின் அகராதியிலிருந்து முதலில் தூக்கி எறியுங்கள். சலிப்பை விரட்டி அடிக்கவும் நமக்கு நாமே உற்சாகத்தை ஊட்டிக்கொள்ளவும் நமக்கு உதவக்கூடிய யுக்தி தான் ஆட்டோ சஜஷன். டே சங்கர், உனக்கு திறமை இருக்குடா. வேறு எவரை விடவும் இந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பது போல நாமே நம்மிடம் பேசிக்கொள்ளும் போது நமது மனதில் உற்சாகம் பிறக்கும். நம் உடம்பிலும் உற்சாகம் தானாக ஊறும். நாம் உற்சாகமாக இருந்தால் நம் உடம்பிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் உற்சாகப்படுத்திவிடும். என்ன திடீர் என்று ஏதோ புரியாமல் பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நாம் என்று நம்மை குறிப்பிட்டால் அதில் மூன்று நாம் இருக்கிறது. ஒன்று, நமது உடம்பு என்ற நாம். இரண்டு, நமது மனது என்ற நாம். மூன்று, நம்மை சுற்றி உடம்பு ஏற்படுத்துகிற அலைகள் என்ற நாம். நாம் சாதாரணமாக சில பெரிய தலைவர்களை பற்றி பெருமையாக பேசும்போது அவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரிகிறது என்று சொல்வது இல்லையா? இந்த தேஜஸ் தான் உடம்பை சுற்றி உடம்பு ஏற்படுத்தும் ஒளி அலைகள். இந்த ஒளி அலைகளை பற்றி புகழ்பெற்ற ஒரு ஜென் கதை கூட உண்டு. அவர் ஒரு துறவி. தன்னையும் உலகையும் முற்றிலுமாக உணர்ந்த மகான். அவர் தினந்தோறும் காலை வேளையில் கடற்கரையில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த வேளைகளில் சீகல்ஸ் என்று சொல்லப்படும் கடல் பறவைகள் அந்த மகானின் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக விளையாடும். சில பறவைகள் அந்த மகானின் தோளில் கூட உட்காரும். ஒரு நாள் வழக்கம் போல கடற்கரைக்கு தியானம் செய்ய புறப்பட்ட அந்த மகானிடம் சிறுவன் ஒருவன், உங்களை சுற்றி கடல் பறவைகள் வந்து விளையாடுகிறதே, எனக்கு ஒரு பறவையை பிடித்து வந்து தரக்கூடாதா என்று கெஞ்சினான். அந்த துறவியும், சரி ஒரே ஒரு பறவைதானே, பிடித்து கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு தியானம் செய்ய போனார். அன்று எல்லா பறவைகளும் அவரின் தலைக்கு மேலே பறந்து சென்றதே தவிர எந்த பறவையும் அவரை நெருங்கவில்லை. காரணம், அந்த துறவியின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அலைகளை கொண்டே துறவியின் மனநிலையை பறவைகள் உணர்ந்து கொண்டன. எனக்கு தெரிந்த பெரிய தொழிலதிபர் தனது மனைவிக்கு தான் கையெழுத்திட்ட வெற்று செக் புத்தகத்தை கொடுத்துவிட்டுத்தான் அலுவலகம் போவார். காசு பணத்துக்கு அவர் தனது மனைவிக்கு குறை வைத்ததே இல்லை. என்றாலும் நான் எப்போது அந்த தொழிலதிபரின் மனைவியை சந்தித்தாலும் அவர் வீட்டுக்கு நேரத்தோடு வருவதில்லை, குழந்தைகளிடம் என்ன படிக்கிறாய் என்று கேட்பதில்லை என்று தன் கணவரை பற்றி புலம்பித் தள்ளுவார். அந்த பெண்மணியை பொறுத்தவரை வாரத்துக்கு ஒரு நாளாவது தன் கணவர் தன்னிடமும் தன் குழந்தைகளிடமும் உட்கார்ந்து ஆற அமர பேசினால் போதும். அதுவே அந்த தொழிலதிபரின் மனைவியை உற்சாகப்படுத்த போதுமானது. இதைத்தான் நிர்வாகியலில் வேல்யூ சிஸ்டம் என்கிறார்கள். 2000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்து உற்சாகப்படுத்த முடியாத ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை சேல்ஸ் ஆஃபீஸர் என்று வேறொரு பதவியின் பெயர் கொடுத்து உற்சாகப்படுத்திவிட முடியும். என்னதான் நாம் உற்சாகமாக இருந்தாலும் நமது சகாக்களை உற்சாகப்படுத்தினாலும் ஒரு சின்ன தோல்வி கூட சில சமயங்களில் நமது உற்சாகத்தை உடைத்துவிடக்கூடும். அதை மறுப்பதற்கில்லை. அது போன்ற சந்தர்ப்பங்களில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி எத்தனை சுகமான அனுபவமோ அதே போல தோல்வியும் ஒருவித அனுபவமே. வேறு வார்த்தைகளில் சொன்னால் தோல்வி என்பது தள்ளி போடப்பட்டிருக்கும் வெற்றி, அவ்வளவுதான். அதில் உற்சாகம் இழக்க ஒன்றும் இல்லை. பகுதி 10, உற்று கவனியுங்கள் உங்கள் சிந்தனையை. சோர்வு, பயம், கோபம், அருவறுப்பு இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே உண்டாகிறது? நமது கையிலோ காலிலோ நுரையீரலிலோ மூச்சு குழாயிலோ உண்டாவதில்லை, நமது எண்ணங்களில் மட்டுமே நிகழ்கிறது. அப்படி என்றால் எண்ணம் என்பது என்ன? யோசித்து பாருங்கள். உதட்டையும் நாக்கையும் அசைக்காமல் நமக்குள்ளேயே வார்த்தைகளை ஓடவிடும்போதுதான் எண்ணங்கள் உருப்பெறுகின்றன. வார்த்தைகளும் வாக்கியங்களும் இல்லாமல் நம்மால் சிந்திக்க முடியாது. ஒலிகளாலும் வண்ணங்களாலும் சிந்திக்கும் இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், படைப்பாளிகள் போன்றவர்களை நினைத்து இந்த நேரத்தில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கடை வைக்கிறார். நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவர், நான் வியாபாரம் செய்வதற்கே லாயக்கில்லாதவன், அந்த நெளிவு சுழிவுகள் எனக்கு போதாது என்று வருத்தப்பட ஆரம்பித்தால் தன்னை நொந்து கொள்வதற்காக மனதுக்குள் இவர் அமைத்த வாக்கியமே அவரை தாழ்வு மனப்பான்மை உடையவராக ஆக்கிவிடும். அதே நபர், வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் சகஜம்தான், இதில் வருத்தப்பட்டு ஆகப்போவது ஒன்றுமில்லை என்று தமக்குத்தாமே சொல்லிக்கொண்டால் அவர் தேர்ந்தெடுத்த அந்த சொற்களே அவரை உற்சாகம் இழக்காமல் பார்த்துக்கொள்ளும். இரண்டாம் உலகப் போரின் போது நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. தாங்கள் சிறைப்பிடித்த யூத கைதிகளை வைத்து ஜெர்மானியர்கள் பல கொடுமையான பரிசோதனைகள் நடத்தியது நமக்கு தெரியும். அதில் ஒரு பரிசோதனை, உங்களை புதுமையான முறையில் சாகடிக்கப் போகிறோம், உடம்பிலிருந்து எல்லா இரத்தத்தையும் வெளியேற்றினால் நீங்கள் எப்படி துடிதுடித்து சாவீர்கள் என்று பார்க்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு சாம்பிளுக்கு இரண்டு கைதிகளை படுக்கையில் படுக்க வைத்து இரத்தத்தை வெளியேற்ற ஆரம்பித்தார்கள் ஜெர்மானிய படைவீரர்கள். கைதிகளின் உடம்பிலிருந்து வெளியேறிய இரத்தம் பக்கத்தில் இருந்த பாட்டிலில் டப் டப் என்ற ஒளியுடன் விழ ஆரம்பித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த இரண்டு கைதிகளின் கண்களையும் படைவீரர்கள் கருப்பு துணியால் கட்டிவிட்டனர். அதில் ஒரு கைதியின் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறுவதையும் நிறுத்திவிட்டார்கள். ஆனால் பாட்டிலில் டப் டப் என்று விழும் ஓசை கேட்கும்படி மாற்று ஏற்பாடு செய்தார்கள். இந்த டப் டப் சத்தத்திலேயே பீதியடைந்த அந்த கைதி, ஐயோ, உடம்பிலிருந்து இரத்தம் போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரத்தம் வற்றி சாகப்போகிறோம் என்ற பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். பரிசோதனையின் முடிவில் உண்மையிலேயே இரத்தம் வெளியேற்றப்பட்ட கைதியும் இறந்து போனான். தன் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறுகிறது என்ற பிரமையில் இருந்த கைதியும் இறந்து போனான். இரண்டாம் கைதியின் மரணத்துக்கு அவனது சிந்தனையும் சிந்தனை செய்ய அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளும் தான் காரணம். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எளிமையானது. ஒரே போர் அடிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கு, உடம்பே சரியில்லை, சனியா புள்ளையா இது, பிசாசு, இது மாதிரியான ரெடிமேட் நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பேசும்போது மட்டுமல்ல, உங்களுக்குள் சிந்திக்கும் போது கூட. நான் பல்வேறு வார்த்தைகளில் சொன்னதையே லாங்குவேஜிங் என்ற ஒரே வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியும். நல்லதோ கெட்டதோ உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே கட்டுப்படுத்த தேவையில்லை. நினைப்பை அதன் போக்கில் ஓடவிடுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதில் ஓட்டி சிந்திக்கிறீர்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அதாவது உங்கள் சிந்தனையை நீங்கள் உற்று கவனியுங்கள், வேறொருவராக விலகி நின்று கவனியுங்கள். ஒரு வகையில் தியானம் செய்வதற்கான அடிப்படை தகுதியும் இதுதான். உங்களை நீங்களே தளர்த்தி கொள்ளும் எரிச்சலூட்டும் நெகட்டிவ் வார்த்தைகளிலிருந்து விடுபட்டால் சுதந்திரமான உற்சாக சிந்தனை உங்களுக்கு சரளமாக உருவாகும். நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம், ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து கோபப்படும் வார்த்தைகளை பேசினால் என்ன செய்வது? சொல்கிறேன்.
வால்யூம் 2 சந்திப்போம்.